الحمد لله الحمد لله الذي أنعم علينا بنعم كثيرة لا تحصى والصلاة والسلام على محمد رسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحساء إلى يوم الدين ما بعد فيا عباد الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله واتقوا الله فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد وقال تعالى ايضا فيه شفاء للناس صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم تداووا فَإِنَّ لِكُلِّ دَاءٍ شِفَاءً رواه ابن ماجہ واصحاب السنن சர்வபுகளும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடிகளையும் படைத்து பராமரிக்கும் பரமதயாளன் ஏகவல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் ஷாந்தி நபி முஹம்மதே முஸ்தபா கரீம் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை துறந்தவர்கள் துயர்ந்தவர்கள் கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கவிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாகிய பள்ளியில ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வுடையார்களே, பேரன்புமிக்க பெரியார்களே, வாலிப அன்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக இருக்கின்றானோ அவற்றை சம்பூர்ணமான முறையில் எடுத்து நடக்கும்படியும் அவன் இவற்றை விட்டெல்லாமே விலக்கி இருக்கின்றானோ அவற்றை விட்டும் சம்பூர்ணமான முறை விலகி நடக்கும்படியும் முதலில் அடியேனா எனக்கும் அப்பால் உங்களுக்கு வசியத்தை செய்துகொண்டேன். பத்தக்குல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அனைத்து வஸ்துக்களையும் படைத்தவன். மனிதனையும் மனிதனுக்கு தேவையான அனைத்து வஸ்துக்களையும் படைத்தவன். மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சீரான அமைப்பாக படைத்திருக்கிறார். எப்பொழுது இவனுடைய உடம்பிலே மாற்றம் ஏற்படுகிறதோ அதற்கு நோய் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய குதிரத் வல்லமைதான் மனிதனுடைய இதயமும் துடித்துக் கொண்டிருக்கிறது, இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, சூடு நடுநிலையா இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இவருடைய உடம்பிலே சூடு கூடிவிடுமோ அதற்கு காய்ச்சல் என்று சொல்வார்கள். இரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருப்பது சற்று வேகமாக ஓட ஆரம்பித்தால் அதற்கு ஹை பிரஷர் என்று சொல்வார்கள். அது குறைவாக ஓட ஆரம்பித்தால் லோ பிரஷர் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடம்பை அழகான முறையில் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த உடம்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறார். அதற்கு நோய் என்று சொல்லப்படும். எல்லோரும் நோய் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கவனமாக கேட்பார். ஏனென்றால் நோய் வராத மனிதர் வேறு யாருமே இல்லை. எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே நோய் வந்திருக்கலாம். ஆரோக்கியம் எல்லோருக்குமே தேவை. இரண்டு விதமான நோய்கள் மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஒன்று உள்ளத்துடைய நோய், இரண்டாவது உடம்புடைய நோய். உள்ளத்துடைய நோய் என்பது அது ஈமானுக்கு மாற்றமான சிபாத்துகளை கொண்ட தன்மைகளை கொண்ட நோய். அதற்குரிய மருந்தை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காட்டிய மருந்தை தவிர வேறு மருந்தே கிடையாது. உள்ளத்துடைய நோய்க்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன்ல இரண்டு விதமான நோய்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார். உளநோய், உள ரீதியான நோய், இரண்டாவது உடம்பு ரீதியான நோய். உள ரீதியான நோய் என்பது ஈமானுக்கு மாற்றமான நோய். அது பெரிய நோய் யாரிடத்தில் இருந்ததென்றால் முனாபிக்கிங்க இடத்தில் இருந்தது. ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. அந்த முனாபிக்கிங்களுடைய உள்ளத்திலே நோய் இருந்தது, ஈமானுடைய நோய் இருந்தது. அல்லாஹ் அவர்களுடைய நோயை குர்ஆன் இறக்குவதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிப்பதன் மூலமாக அதிகப்படுத்தி கொண்டே இருந்தார் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறார். அல்லாஹ் அவர்களுடைய நோய் அதிகரிக்க செய்தார். உள்ளத்துறை நோய்க்கு எல்லாராலும் வைத்தியம் செய்ய முடியாது. அது குர்ஆன் காட்டிய விதத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய விதத்திலே தான் அதற்குரிய வைத்தியம் செய்ய வேண்டும். இரண்டாவது நோய் உடம்புடைய நோய். உடம்புக்கு பலவிதமான நோய்கள் இருக்கிறது. ஒரு விஞ்ஞானி எழுதியிருக்கிறார், ஒரு மனிதனோட உடம்புல கிட்டத்தட்ட 3000 விதமான நோய்கள் ஏற்படுகிறது. அதிலே 1000 விதமான நோய்களுக்கு மருந்து இருக்கிறது. 1000 விதமான நோய்களுக்கு மருந்து செய்யலாம், அது சக்சஸ் என்று, அது சாத்தியமற்றது. இன்னும் 1000 விதமான நோய்கள் இருக்கிறது, அதற்கு மருந்து கண்டுபிடிக்க அவர்கள் சொல்கிறார்கள் மருந்து இல்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்களை கூறுகிறார்கள், அதனை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும்? இறைவனிடத்திலே தான் ஒப்படைக்க வேண்டும். அதற்குரிய மருந்தை தேடி அல்லாஹ்விடத்திலே தான், இறைவனிடத்திலே தான் முன்னோக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக டாக்டராக இருந்தார்கள். அதே நேரத்திலே உடம்பு ரீதியான டாக்டராக இருந்தார்கள். எப்பொழுது மனிதனுக்கு நோய் வருகிறதோ முதலாவது கட்டமாக இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன? பத்தியத்தை மேற்கொள்ள வேண்டும். பத்தியம் என்பது இஸ்லாத்திலே உள்ளது. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், யாருக்கு நோயின் காரணமாக தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லையோ, ஃபத்தயம்மமு சயீதன் தய்யிபா, அவர்கள் மண்ணின் மூலமா தயமம் செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறார். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரை பயன்படுத்த வாரது முடியாதவர்களுக்கு தண்ணீரையே பயன்படுத்த முடியாது கட்டாயப்படுத்தவில்லை? ஏன்? எந்த நோய்க்கு தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலமாக நோய் அதிகரிக்குமோ அதனை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அதற்கு பகரமாக மண்ணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தும்படி குர்ஆன்ல சொல்கிறார். அல்லாஹ் தயம்மத்துக்குரிய பல சட்டங்களை சொல்கிறான். அதில் ஒன்றுதான், நோய் ஏற்பட்டால் மண்ணை நாடி செல்ல வேண்டும், அது தண்ணீரை பயன்படுத்த முடியாதவர்கள். மேலான அல்லாஹ்வுடையார்களே, ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு பத்தியத்தை கற்றுத் தந்தார்கள். உலமாக்கள் எதிர்க்கிறார்கள், நோய் வருவதற்கு முன்னால் நோய்க்குரிய பத்தியத்தை மேற்கொள்ள வேண்டும். மனிதர்கள் முக்கியமான இரண்டு சாரார் இருக்கிறார்கள், மூன்று சாரார் இருக்கிறார்கள். ஒன்று, எது வந்தாலும் மருந்து பக்கமே ஓடுவார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நினைக்கவே மாட்டார்கள், இது தவறு. இரண்டாவது, எது வந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பறைசாட்டுவார்கள், வைத்தியம் செய்ய மாட்டார்கள், இதுவும் சுன்னத்துக்கு மாற்றம். மூன்றாவது வகைதான், மருந்தை பயன்படுத்துவார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், தவக்குலும் வைப்பார்கள். தவக்குலும் இருக்க வேண்டும், மருந்தும் பயன்படுத்த வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாள் எங்களுக்கு காட்டி தந்த சுன்னத்தா வழிமுறையா இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஹைபருடைய தினத்தில் வருகிறார்கள். வந்த நேரத்தில் அவர்களுக்கு கண்ணிலே கண்ணோ இருந்தது. நபி அவர்கள் பேரீத்தம்பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஐரதி அல்லாஹ் அவர்களும் அடுத்து பேரீத்தம்பழத்தை சாப்பிட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களை கண்ணோ இருக்கு என்று சொன்னீர்களே, ஏன் பேரீத்தம்பழம் சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஏனென்றால் கண்ணோய் சூட்டால் வரக்கூடியது, பேரீத்தம்பழம் சூடு அப்பொழுது இன்னும் கூட்டி இதனை கூட்டிவிடும். ஐரதி அல்லாஹ் சிரித்துக் கொண்டு சொன்னார்கள், நான் நோயில்லாத புறத்தால் பேரீத்தம்பழம் சாப்பிடுகிறேன் என்றார்கள். நபியோர் என்ன காட்டி கொடுத்தார்கள், அந்த நேரத்தில் ஒருவருக்கு கண்ணோய் வருகிறதா, சூட்டி மூலமா வந்தால் அதுக்கு மாற்றமான முறையை பயன்படுத்த வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். பேரன் அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வைத்திய முறைகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள், சுன்னத்தான மருந்துகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த மருந்துகள் இந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய சொந்த பந்தத்துடைய வாழ்க்கையிலே போடப்படுகிறது. அந்த மருந்துகளை பின்பற்றினால், எடுத்து நடந்தால் அதிலே நிவாரணமும் கிடைக்கும், நன்மையும் கிடைக்கும், நபி அவர்களை பின்பற்றிய பாக்கியமும் கிடைக்கும். இதில் முக்கியமான மருந்து தான், ஷிஃபா உள்ள பெரிய மருந்து தான் தேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யக்ருஜு மின் புதூனிஹா ஷராபு முக்தலிபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉன் லின்நாஸ். அந்த தேனியுடைய வயிற்றிலிருந்து பல நிறங்களுடைய தேன் வெளியாகிறது, அதிலே எல்லா மனிதர்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது. ஷிஃபா உள்ளின்னார், எல்லா மனிதர்களுக்குமே நிவாரணம் இருக்கிறது. தேன் என்பது அவ்வளவு முக்கியமான மருந்தா இருந்து கொண்டிருக்கிறது. அன்று தொடக்கம் இன்று வரையிலே யூனானி மருத்துவத்திலே பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மருந்து தான் தேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியதான், எல்லா மனிதர்களுக்கும் அதிலே நிவாரணம் இருக்குது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு நூல்ல நான் படித்தேன், அதிலே தேன் எவ்வளவு உறுதியானது என்றால், இப்பொழுது 1900 கிட்டத்தட்ட 90 பகுதியிலே பிரமிட்டுக்குள்ளே இருந்து, பிரமிட் என்றால் மம்மிகள் அடக்கி வைக்கப்படக்கூடிய பிரமிட்டுக்குள்ளே இருந்து எகிப்திலே ஒரு தேன் போத்தல் வெளியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய சீலை பார்த்தா உடைக்கப்பட்டிருக்கவில்லை, மண்ணுக்குள்ளே இருக்கிறது. அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அதிலே தேனும் இருக்கிறது, தேனில் சற்று மாற்றமும் இல்லை. அந்த தேனுடைய வயதை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 2400 வருஷங்கள், 2400 வருஷங்கள் பழையசாகியும் அந்த தேனில் இன்று உள்ள தேனை போன்றிருக்கிறது. இன்றும் கூட விஞ்ஞானிகள் வியப்படைகிறார்கள், இந்த எகிப்திலே முன்னால் உள்ள மன்னர்கள் இறந்து விட்டால்
அவர்கள் எப்படி மம்மியிலே போட்டு அடக்க செய்கிறார்கள், பேதம் அடையாமல் மாற்றம் அடையாமல் பல நூறு வருஷங்கள் ஆயிரம் வருஷங்கள் கடிந்தும் இன்னும் பல மம்மிகள் இருந்து கொண்டே இருக்கிறது, மண் சாப்பிடாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ச்சி செய்துவிட்டு அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் ஒரு மருந்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதனை பதப்படுத்துவதற்கு, அந்த ஜனாதாவை மௌத்தானுடைய அந்த மையத்தை பயன்படுத்துவதற்கு மருந்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மருந்திலே முக்கியமாக பயன்படுத்தி அவர்கள் தேனை இட்டு தான் அவர்கள் பதப்படுத்தி இருக்கிறார்கள். பல ஆயிரம் வருஷங்கள் கழிந்தும் கூட அந்த உடம்புகளிலே மாற்றம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியாப்பட்ட குர்ஆனிலே சொல்லி இருக்கக்கூடிய மாபெரும் மருந்துதான் தேன். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடோடி வந்தார். புகாரி ரிவாயத்திலே வருகிறது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரனுக்கு வயிற்றோட்டமாக இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள், சென்று அந்த சுன்புடைய சகோதரனுக்கு தேனை புகட்டு வீராண்டார்கள். அவர் சென்று தேனை புகட்டினார், இன்னும் கூடுதலாக போக ஆரம்பித்தது. யார சூழலா கூடுதலாக போகிறது, மறுபடியும் தேனை கொடுங்கள் என்றார்கள். நபி அவர் சொன்னார்கள், சதகல்லா வகதவ பத்னு அஹி, அல்லாஹ் உண்மைதான் சொல்லியிருக்கிறான், உம்முடைய சகோதரனுடைய வயிறு தான் போய் சொல்கிறது என்று சொல்லி மறுபடியும் போய் திரும்பி கொடுப்பீராக. மறுபடியும் கொடுத்தார், கூடு போகிறது. நபி அவர்கள் மூன்றாவது தடவை கொடுக்க சொன்ன இடத்திலே கொடுத்தார், முட்டு முழுதா நின்று விட்டது. அதற்கு உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், இஸ்லாத்திலே வைத்திரத்தை எழுதியிருக்கிறார்கள், நபி அவர்கள் தேனை கொடுக்க சொன்ன உடனே ஏன் வைத்தா இன்னும் போனது. தேனுடைய தன்மை என்னென்ற அல்லாவுடைய குதிரத்தான், அது வயிற்ல இருக்கக்கூடிய வயிற்றால் போகுமாயிருந்தால் அதனை இன்னும் போக வேண்டும் என்றிருந்தால் அதனை போக்கிவிடும், போக்கிவிட்டு அதனால தான் அவருடைய வயிற்றிலிருந்து இன்னும் போனது. போனதுக்கு பின்னால் தான் அவருக்கு சுகத்தை அல்லாஹ் கொடுத்தான் தேனின் மூலமாக. அப்படியாப்பட்ட தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேனில் வைத்திருக்க. அடுத்த கட்டமாக இஸ்லாத்துடைய சுன்னத்தான மாபெரும் மருந்துகளில் உள்ளதுதான் கரஞ்சீரகம். கரஞ்சீரகம் ஹப்பத்து சௌதா, கரஞ்சீரகம். இந்த கரஞ்சீரகம் எல்லா வீட்டிலும் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹப்பத்து சௌதா இருக்கிறதே கரஞ்சீரகம், இது மௌத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்தென்றார்கள். மௌத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதருக்கு மௌத்தை முடிவு செய்திருந்தால் அது வேறு காரியம், இல்லை என்றிருந்தால் எல்லா நோய்களுக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மருந்தை கரஞ்சீரகத்தில் வைத்திருக்கிறார் என்பதாக கூறிய ஹதீஸ் ஸஹீஹான ரிவாயத்துகளிலே பதிவாயிருக்கிறது. மேயாவர்களே, எனவே உலமாக்கள் கூறுகிறார்கள், தூங்க செல்லும் பொழுது காலையிலே முடிந்தவர்கள் கரஞ்சீரகத்திலே கொஞ்சமாக அடுத்து வாயிலே போட்டு சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். எல்லா விதமான நோய்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிவாரணத்தை வைத்திருக்கிறார். அடுத்தது, நோய்கள் வந்தால் எல்லா நோய்க்குமே டாக்டரிடத்திலே மருந்தில்லை. அடுத்தது, இன்று உலகத்துடைய டாக்டருடைய மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆங்கில வைத்தியம், எந்த வைத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த டேப்லெட்டை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கிறது, பக்க விளைவு இருக்கிறது. மருந்தை குடித்துக் கொண்டு வந்தால் ஒரு காலத்தில் அதுக்கு ஒரு பக்க விளைவு ஏற்படும், ஆனால் இஸ்லாமிய வைத்தியத்துக்கு எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லை, எல்லோராலும் பயன்படுத்த முடியும். எல்லோராலும் பயன்படுத்த முடியுமானதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய வைத்திய முறைகள். இதே அடுத்த கட்டமாக இரத்தம் குத்தி எடுத்தல் ஹிஜாமா, அது முக்கியமாக தலைவலி, முதுகுவலி, இடுப்பு வலி போன்ற வலிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தம் குத்தி ஹிஜாமா செய்திருக்கிறார்கள், இரத்தம் குத்தி எடுத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மூன்று விடயத்திலே மனிதர்களுக்குரிய நிவாரணத்தை வைத்திருக்கிறார், நோய்க்குரிய நிவாரணத்தை வைத்திருக்கிறார். ஒன்று சுர்பத்து அசல், தேன் குடிப்பது. இரண்டாவது சுர்தத்து மிஹ்ஜல், இரத்தம் குத்தி எடுப்பது. மூன்றாவது அல் கை. அந்த காலத்திலே ஒரு வைத்தியம் இருந்தது, சுடுவதால் சுடுவதன் மூலமாக சூடு போடுவதன் மூலமாக வைத்தியம் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், நான் முந்தைய இரண்டு விதங்களையும் ஹலாலாக்குகிறேன், இஸ்லாம் மூன்றாவது விதத்தை சூடு போட்டு வைத்தியம் செய்வதை ஹராம் ஆக்குகிறது என்று கூறினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருடைய தினத்திலே வெட்டி கொள்ளப்பட்டது. ஒரு யகூதி பெண் வருகிறார், வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆட்டு சந்தை கொடுக்கிறார். அதிலே நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது, நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சாப்பிடக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு வழங்கியது இதில் நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த பெண்ணை அழைத்து கேட்டார்கள், நீ ஏன் நஞ்சு போட்டாய் இதிலே? அவள் கேட்டா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் எனக்கு அறிவித்தான். அந்த பெண் கூறினார், நீங்கள் ஒரு நபியாக இருந்தால் உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்காது, நீங்கள் ஒரு பொய்யராக இருந்தால் உங்களுக்கு தீங்கு இழைக்கும் என்பதை விளங்குவதற்கு மக்கள் எல்லோரும் உங்களை விட்டு ஆறுதல் அடைய வேண்டும் என்பதற்கு அவனை தான் செய்த என்பதாக அந்த பெண் கூறினார். உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நஞ்சி போட்ட இரத்தியை சாப்பிட்டவர்கள் அனைவருக்குமே தலையிலே இரத்தம் குத்தி எடுக்க சொன்னார்கள். மேலான அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்திலே அபு தைபா என்ற ஒரு மனிதருக்கு அவரை வரவழைத்து தன்னுடைய தலையிலே ஹிஜாமா செய்தார்கள், இரத்தம் குத்தி எடுத்தார்கள். இரத்தம் குத்தி எடுத்ததுக்கு பதிலாக அந்த அபு தைபா என்ற மனிதருக்கு ரெண்டு சா பேரீச்சை பழம் கொடுக்கும்படியாக கூறினார்கள். அவர் ஒரு அடிமையாக இருந்தார். எனவே அவருடைய எஜமானத்திலே பேசி அவருடைய அந்த அடிமைக்கு செலுத்த வேண்டிய கணக்குகளையும் குறைக்கும்படியாக வேண்டிக் கொண்டார். மேயர்களே, இஸ்லாத்திலே அழகான முறையில் எங்களுக்கு நோய்களுக்குரிய நிவாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், மா அன்ஸலல்லாஹு தான் இல்லா அன்ஸலலஹு ஷிஃபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எந்த ஒரு நோயையும் அதற்குரிய நிவாரணம் இல்லாமல் அல்லாஹ் இறக்கவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, மருத்துவம் இருக்கிறது. அப்பொழுது அப்படி என்றால் ஏன் டாக்டர்மார் இல்லை என்று சொல்கிறார்கள்? சில நோய்களுக்கு மருந்து இல்லை, அல்ல மருந்து இருக்கிறது, இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, இன்னும் மருந்து அதுக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. எய்ட்ஸ் இருக்கிறது, கேன்சர் இருக்கிறது, இன்னும் பல நோய்கள் இருக்கிறது, இதற்குரிய மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நோயை இறக்குவதற்கு முன்னாலேயே மருந்தே உலகத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். இஸ்லாத்திலே தொற்று நோய் என்பது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், லா அதுவா வலா தியரா, புகாரி முஸ்லிமின் ரிவாயத்திலே வருகிறது. இஸ்லாத்திலே தொற்று நோய் என்பதும் கிடையாது, துருக்குறி பார்ப்பது என்பதும் கிடையாது. பறவை சாஸ்திரம், மை சாஸ்திரம், மை வெளிச்சம், சாஸ்திர காலத்திலே போவரு, இதெல்லாம் கிடையாது. தொற்று நோய் என்பதும் கிடையாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார். ஆனால் உதாரணமாக சில எங்களுக்கு விளங்குகிறது கண்ணோய், கண்ணோய் வந்தான் இன்னொருவருக்கு வருவதை போன்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அதற்குரிய காரணத்தையும் கூறினார்கள். உதாரணமா, ஒரு வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கண்ணோய் வந்திருக்கிறது. உதாரணமா எல்லோரும் சொல்கிறார்கள் மற்றவர்களுக்கு வருமண்டு. அந்த நேரத்தில் நபியோ என்ன காட்டி தந்தார்கள், அப்படியாப்பட்ட வீட்டுக்கு நீங்கள் சோமாவும் வரையிலே போகாதீர்கள். அந்த நோயுடையவர்களும் அந்த நோய் சோமாவும் வரையிலே வீடுகளுக்கு போகக்கூடாது. ஏன் போனா என்ன நினைப்பார்கள், ஈமானுக்கு மாற்றமான சிந்தனை வந்துடும், நான் அங்கு போனதின் காரணமாகத்தான் எனக்கு நோய் வந்தது, நான் அவரோட பழகியதன் காரணமாகத்தான் நோய் வந்தது, அல்லாஹ் எனக்கு புதிதாக நோய் ஏற்படுத்தவில்லை என்று அவர்கள் நினைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை கூறிய உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்று சொன்னான், யா ரசூலல்லாஹ், எங்களோடு இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் அதிலே சொறி முடிந்த ஒட்டகத்துடன் சொறி முடிக்காத ஒட்டகம் சேர்ந்து பழகினால் அதற்கு சொறி வருகிறது என்று நபியிடத்திலே சொல்லப்பட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது எப்படி நபி அவர் கேட்டார்கள், அந்த சொறிமுடி தொட்டகத்துக்கு யார் சொறி ஏற்படுத்தியது, அல்லாஹ் ஏற்படுத்தினான். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அந்த சொறிமுடி தொட்டகத்துக்கு சொறி ஏற்படுத்தினானோ இதே போன்று இரண்டாவது தொட்டகத்துக்கும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். அல்லாஹ்வின் மூலமா அந்த நோய் வந்ததே தவிர நோய்க்கு நோய் கொடுக்க முடியாது, மனிதருக்கு நோய் உண்டாக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள், அவர்களிடத்திலே செல்ல வேண்டாம், அவர்களிடத்திலே போக வேண்டாம் என்று கூறினார்கள். அதே போன்றுதான் ஒரு பகுதியிலே காலரா நோய் இருக்கிறது அல்லது வயிற்றோட்டம் இருக்கிறது என்று நினைத்தால் அப்படி இருந்தால் அந்த பகுதிக்கு நாங்கள் போகக்கூடாது. எங்களுடைய ஊர்ல இருந்தால் அது சுகமாகும் வரை வேறு பாதிகளுக்கு போகக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் காட்டி தந்த முறையா இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் நாட்டுக்கு போகிறார்கள், தன்னுடைய சஹாக்களுடன் ஷாம் நாட்டுக்கு போகிறார்கள். அபூ உபைதா ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் நாட்டுடைய ஜமாத்துக்கு படைக்கு தளபதியா இருக்கிறார்கள். அங்கு கோலரா நோய் பரவி இருந்தது, பிளேக் நோய் பரவி இருந்தது, பல பேர் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் சிலர் வந்து சொல்கிறார்கள், அமீர் முஃமினே அவர்கள் ஹலீஃபா இருக்கிறார்கள், இங்கே காலரா நோய் வந்திருக்கிறது, நீங்கள் ஏன் அங்கே போகிறீர்கள், போக வேண்டாம் என்று தருகிறார்கள். இப்பொழுது உமர் ரதி எல்லாம் ஒன்ன செய்கிறார்கள், தான் முடிவு எடுக்கவில்லை, அரவாசிலே வந்திருக்கிறார்கள், தூரத்தை அரவாசி தூரம் கடந்திருக்கிறார்கள், முஹாஜிரீன்களை வரவழைக்கிறார்கள், அவர்களிடத்திலே மஷ்வரா செய்கிறார்கள், அரவாசி பேர் வரும்படி சொல்கிறார்கள், அரவாசி பேர் திரும்பி போகும்படி சொல்கிறார்கள். மறுபடியும் அன்சாரிகளை வரவழைக்கிறார்கள், அன்சாரியுடன் மஷ்வரா செய்கிறார்கள், அவர்களும் அரவாசி பேர் அரை பாதி பேர் நீங்கள் ஷாமுக்கு போங்க என்று சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார் இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பு நல்லது, மதீனாவுக்கு திரும்பி போகுதான் கூறுகிறார்கள். அப்பொழுது இப்பொழுது நான் அமர்றது எல்லாம் ஒன்னவர்களுக்கு தடமாட்டம். கடைசி என்ன செய்கிறார்கள், முஹாஜிரீங்களுடைய பழைய முஹாஜிரீங்களை வர வைக்கிறார்கள், பழைய முதிர்ந்தவர்களை, அவர்களை வரவழைத்து மஷ்வரா செய்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே கூறுகிறார்கள், நீங்கள் மதீனாவுக்கு செல்வதுதான் நல்லது, ஷாமுக்கு செல்ல வேண்டாமே, அங்கே கோலரா நோய் வந்திருக்கிறது. இப்பொழுது உமர் ரதி எல்லாம் ஒன்னார் முடிவெடுக்கிறார்கள், நான் திரும்பி போவேன் மதீனாவுக்கு என்று. மதீனாவுக்கு திரும்பி வர ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது படையுடைய தளபதி அபு உபைதா ஜர்ராஹ் ரதி எல்லாம் ஒன்னார் கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீன், அவ்விராரம் மின் கதரி இல்லா, நீங்க அல்லாஹ்வுடைய கதரை விட்டு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை விட்டு ஓடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது உமர் ரதி இல்லா கூறுகிறார்கள், மின் கதர் இல்லா இலா கதர் இல்லா, அல்லாவுடைய ஏற்பாட்டில் இருந்து இன்னொரு ஏற்பாட்டின் பக்கம் போகிறேன் என்று உமர் ரதி இல்லா கூறிவிட்டு கூறுகிறார்கள். அபு உபைதாவே உங்களை போன்ற ஒரு பழைய சஹாபி இல்லாமல் வேறு யாராவது சொல்லி இருந்தால் நல்லா இருக்குமே என்று கூறினார்கள். இடையில போகக்கூடிய இடத்திலே அதற்குரிய சரியான ஆதாரம் கிடைக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்து எங்கே போகிறேன் கேட்கிறார். நான் இப்பொழுது மதீனாவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நீங்கள் நல்லதுதான் செய்தீர்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் எனக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஊர்லே கோலரா நோய் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த ஊருக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே நீங்கள் மதீனாவுக்கு செல்வதா சிறந்தது என்று கூறிய உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன நிம்மதியாக மதீனாவுக்கு திரும்பி வருகிறார்கள். மேலான் அல்லாஹ்வுடையார்களே, எனவே இப்படியாப்பட்ட அழகான வழிகாட்டுதல் எங்களுக்கு இருக்கிறது. சில நேரத்திலே நோய்கள் வந்துவிட்டால் சில தடுக்கப்பட்டவைகளும் ஹலாலாக ஆகுமாக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது. உதாரணமாக பட்டாடை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திலே ஆண்களுக்கு பட்டாடையை ஹராமாக்கி இருக்கிறார், தங்கத்தையும் ஹராமாக்கி இருக்கிறார், பெண்களுக்கு தங்கத்தையும் பட்டாடையும் ஹலாலாக்கி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு யுத்தத்திலே, அதாவது பத்து மக்காவுடைய நேரத்திலே, அவரிடத்திலே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கொண்டு வரப்படுகிறார். என்ன சொன்னா, அவருடைய தலையிலே கடுமையான பேன், முடியிலும் அவருடைய முகத்திலும் விழுந்து கொண்டிருக்கிறது பேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவருடைய தலையை சிறையுங்கள், இவருடைய தலையை மொட்டையடிங்கள் கூறுகிறார். அவர்கள் ஹராமுடன் இருக்கிறார்கள், ஆனால் எஹராமுக்கு முன்னதாலே அவருடைய தலையை முட்டையடிக்கப்படுது, சிறைக்கப்படுகிறது பேரின் காரணமாக. இன்னொரு சம்பவம் வருகிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கடுமையான பேன் ஏற்படுகிறது. ஒரு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு பட்டாளத்திலே சென்ற சமயத்திலே பேன் மேடியிலே முதுகுரை எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அதை பற்றி முறையிடப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பேருக்கும், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பட்டாடை அணிந்து கொள்ளும்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அதன் பின்னால் அவர்களுக்கு சுகமாகியது என்பதாக ரிவாயத்திலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாடு உணவை சாப்பிடக்கூடிய நேரத்திலே எல்லா விதத்தையும் அனுசரித்து சாப்பிடுவார்கள். கிடைத்ததை அனைத்தையும் சாப்பிடுவார்கள். எந்த சாப்பாட்டையும் குறை கூற மாட்டார்கள். தண்ணீரை மிடர் முடராக குடிப்பார்கள், மெதுவாக குடிப்பார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பெரிய பாத்திரத்திலிருந்து சிக்கா அண்டால் பெரிய தோற்றுத்திலிருந்து வாயை வைத்து குடிக்க வேண்டாம் என்றார்கள். அப்படி இந்த காலத்தில் பெரிய மெகா போத்தல் இருக்கிறது, அதை எடுத்து மேல ஊத்தி கடகடன்று குடிக்கிறது இல்லை, அது கூடாது. கிளாஸிலே பாத்திரத்திலே ஊத்தி தான் குடிக்கணும். பெரிய கலன் இருக்கிறது, அதிலே வாயை வைத்து குடிக்க கூடாது. இஸ்லாத்தை தடுக்கப்பட்டது. இரண்டாவது, நபி அவர்கள் எப்படி குடிப்பார்கள் என்றால், எவ்வளவு கமா எவ்வளவு அத்தையில், எப்படி பறவைகள் எப்படி மெதுமெதுவா உறிஞ்சி குடிக்கிறதோ அதே போன்றுதான் குடிப்பார்கள். இதற்கு உலமா கழுதிக்கு இதுல ஆரோக்கியம் இருக்கிறது. ஏனென்றால் மூச்சு விடாமல் குடித்துக் கொண்டே போவதன் காரணமாக குடலுக்கு உடம்புக்கு ஆபத்து இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு ஆபத்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிடர் மிடராக மெதுமெதுவா இருந்துவார் என்பது ஹதீஸிலே வந்திருக்கிறது. யார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாப்பாடுகளையும் அழகான முறையிலே சாப்பிடக்கூடியவர்களாக, ஆரோக்கியமான முறையிலே சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த முறையை சாப்பிடுவதிலே தான் ஆரோக்கியம் இருக்கிறது. மனிதனுக்கு உலக, அதாவது விஞ்ஞானிகள் எழுதியிருக்கிறார்கள், இஸ்லாமிய டாக்டர்கள் கூறியிருக்கிறார்கள், மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களிலே பெரும்பாலான நோய் சாப்பாட்டை கவனிக்காதன் காரணமாக தான் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வலது கையிலே பேரீச்சம்பழத்தை எடுத்தார்கள், இடது கையிலே வெள்ளரிக்காய் எடுத்தார், வெள்ளரிக்காய்னா பிப்பிஞ்சா, அதை எடுத்தார்கள். எடுத்து ஒரு கடி பேரீச்சம்பழத்தை கழித்தார்கள், இடது கையில இருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் அவரு கடிக்கு அடித்தார். எல்லோருக்கும் தெரியும் பிப்பிஞ்சா குளிரானது, வெள்ளரிக்காய் குளிரானது, இந்த மனு சூடானது. நபி அவர் சொன்னார்கள், இதனுடைய சூட்டை இது குளிரால் வட்டிவிடும், இதனுடைய குளிரை இதனுடைய சூடு வட்டிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி இரண்டு கையிலும் வைத்து சாப்பிட்டார் என்பதாக புகாரி முஸ்லிம் விவாதத்தில் திருமீர் விவாதத்தில் வருகிறது. இதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்புடைய விஷயத்திலும் அழகான முறையிலே கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். உம்மத்துக்கு தேவையான வைத்தியத்திற்கு முறைகளையும் அழகான அழமான வைத்தியத்திற்கு முறைகளையும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ததாவோ நீங்கள் வைத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் மனதிலே ஆழமாக வைக்க வேண்டும். எப்பொழுதுமே நோய் வந்துவிட்டால் முதலாவது அல்லாஹ் பக்கம் முகத்தை திருப்ப வேண்டும். நோய் என்பது அல்லாஹ் புறத்திலிருந்து வந்தது, அல்லாஹ் பக்கம் முகத்தை திருப்ப வேண்டும். துஆ கேட்க வேண்டும், தொழ வேண்டும். மூன்றாவது கட்டமாக சதக்கா செய்ய வேண்டும். அச்சதக்கத்தில் ஒன்றில் பெலா நோய்களுக்கு நிவாரணி, பலாய் முசீபத்துகளை போகக்கூடிய சதக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தான தர்மம் செய்ய வேண்டும். மூன்றாவது கட்டமாக நல்ல ஒரு வைத்தியரை பார்த்து காட்ட வேண்டும். வைத்தியர்களும் எங்களுக்கு அது குறை அல்ல. ஒருத்தருக்கு ஒரு வைத்தியர் பிடிப்பார், இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டார். ஒருத்தருக்கு நம்பிக்கையானவராக இருப்பார், இன்னொருத்தருக்கு நம்பிக்கை இருக்காதவராக இருப்பார். யாருக்கு நம்பிக்கை இருக்கிறது அவனத்திலே போக வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனத்திலே ஒரு சஹாபி கொண்டு வரப்பட்டார். அவருடைய தாக்கப்பட்ட அவருடைய மேனிலிருந்து இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாருக்கு வைத்தியம் தெரியும் என்று கேட்கப்பட்டது. இரண்டு பேர் வந்தார்கள் வைத்தியம் செய்வதற்காக. ரெண்டு டாக்டர் மார் தயாரானார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கேட்டார், மண் அத்தம்பும் இங்கும் அவங்களை யாருக்கு நல்லா வைத்தியம் தெரியும் என்று கேட்டார்கள். ஒருத்தர் சொன்னார் எனக்கு என்று சொல்லிட்டு அவர் அடுத்தவர் கேட்டார், யாரும் சொல்லல இஸ்லாத்திலும் வைத்தியம் இருக்கிறதா, இப்படி இருக்கிறதா கேட்டார்கள். நபி சொன்னார், ஆம், யாருக்கு கூடுதலாக வைத்தியம் தெரிகிறதோ அவர் தான் வைத்தியம் செய்ய வேண்டும் என்றார். இஸ்லாத்திலே பெரிய சட்டங்களே இருக்காரு, எல்லோரும் வைத்தியராக மாறக்கூடாது, எல்லாரும் மருந்து செய்யக்கூடாது, இதை குடிங்க அதை குடிங்க சொல்லக்கூடாது. டாக்டர் மாறு தான் வைத்தியம் செய்ய வேண்டும். அது நாம் எந்த அளவுக்கு நம்பி நல்லவர்களோ அவர்கள் தான் வைத்தியம் செய்ய வேண்டும். நீங்கள் நாங்கள் தெரியாத தலைந்தின் காரணமா அதை குடியுங்கள், இதை குடியுங்கள், அதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கும் அவர்கள் அதன் காரணமா மௌத்தானால் அவருக்கு இவர் கட்டு தண்ட பரிகாரம் கட்ட வேண்டும் என்று இஸ்லாத்திலே சொல்கிறார், இஸ்லாம் கூறுகிறார். மேயவர்களே, ஆக ஆன்மீக ரீதியான உடல் ரீதியான எல்லா விதமான வைத்தியங்களும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வைத்தியங்கள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்க எல்லா வைத்தியங்களும் இருக்கிறது. பாம்பு தீர்ந்தால் என்ன வைத்தியம், ஒருவருக்கு குரானின் மூலமா எப்படி வைத்தியம் செய்வது, சிஹர் சூனியம் செய்யப்பட்டால் என்ன வைத்தியம், இதெல்லாம் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முறைகளை அணுகி அந்த முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா, எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றிடுவாயா. யா அல்லாஹ், எங்களை நோய்களை கொண்டு சோதித்து விடாத யா அல்லாஹ். உன்னிடத்திலே ஆபியத்தையே கேட்கிறோம் யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்துடுவாயாக, சிபாவை தந்துடுவாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறோம் அவருடைய நோய்களுக்கு சிபாவை கொடுத்துருவாயாக. யார் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோம் அவருடைய கடன்களை நிவர்த்தி செய்துருவாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சுண்ணத்தான முறைகளை மேற்கொண்டார்களோ யா அல்லாஹ், என்ன வழிமுறைகளை மேற்கொண்டார்களோ யா அல்லாஹ், அந்த முறைகளை பின்பற்றுவதற்கு அந்த வழிமுறைகளில் வைத்திய முறைகளை நம்பிக்கை எங்களுக்கு தந்துடுவாயாக, அந்த வழிமுறைகளை எங்களுக்கு சிபாவை தந்துடுவாயாக. வாஹ்ரதாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.